ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ.
உங்க பிரச்சனைய எடுத்து சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க.
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 குழம்பிய குட்டை போல கலங்கி நிற்கும் மனங்களை தெளிந்த நீரோடையாக்கி ஆரோக்கியமான ஆலோசனைகளோடு நலம் நலமறிய ஆவல். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இன்னைக்கு நம்மளுடைய நலம் நலமறிய ஆவல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க இருதய சிறப்பு மருத்துவர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம். என் பேர் டாக்டர் பன்னீர்செல்வங்க
சார். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இந்த இப்போ நம்ம இந்தியா பொறுத்தளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற நோய் வந்து அதிகமாக நிறைய இளைஞர்கள்ட்ட வந்து பாதிப்படைகிறது. இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, இந்த ரத்த அழுத்தத்தை பற்றி சொல்லுங்க.
ரத்த அழுத்தம் அதிகமாக வந்திருக்கு, அது எஸ்பெஷலி இந்தியாவில் வந்திருக்கு. ரத்த அழுத்தம்னாலே என்னன்னாங்க, இப்போ ஒரு தண்ணி போகுது, தண்ணி போகும்போது ஒரு ஒரு ஸ்பைரல் ஒரு டியூப்ல போகும்போது ரெண்டுக்குள்ள இன்ட்ராக்ஷன் வரும். இதோட ப்ரெஷர் அதில் டிரான்ஸ்மிட் ஆகும், அதோட ப்ரெஷர் இது டிரான்ஸ்மிட் ஆகும். ரெண்டும் சீராக போகும்போது உங்களுக்கு அந்த அழுத்தம் வராது, அது பாட்டுக்கு அப்படி போயிடும். பட் சில பல காரணத்துக்காக இதை இதை தான் எக்ஸாம்பிளாக வச்சுக்கணும். டியூப்ல தண்ணி போகிற மாதிரி ரத்தம் அந்த உணவு இது ரத்த குழாயில் போகுது. ரத்த குழாய் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால்னாலேயோ சுகர்னாலேயோ டைட் ஆகுது, அது டைட் ஆகும்போது இது வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நேச்சுரலாக அந்த அழுத்தம் அதிகமாகும். இதுதான் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இல்லைன்னா ரத்தமே கொலஸ்ட்ரால்குள்ளே இருந்ததுன்னா, அந்த கொழுப்பெல்லாம் நிறையா ரத்தத்துக்குள்ளே இருந்ததுன்னா அது போகிறதே ஸ்லோவாகும், ட்ரைனேஜ் மாதிரி. அப்படி போகும்போது கொழுப்பு படிஞ்சிரும், அப்படி படிஞ்சாலும் அந்த அழுத்தம் ஜாஸ்தியாகும். எந்த மெக்கானிசம் வந்தாலும் உங்களுக்கு எஃபெக்ட் சேம் தான்.
இந்த ரத்த அழுத்தத்துக்கான பொதுவான ஆபத்து காரணிகள் எது?
ரத்த அழுத்தம் வந்து ஆக்சுவலாக முதல்ல தான் வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் இருந்தது, அது வந்து இப்போ இந்தியாவில் வெரி காமன், தமிழ்நாட்டில் ரொம்ப காமன். 4 ஸ்டேட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு, கேரளா, 2 ஸ்டேட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்டு ஹரியானா. அப்படி தமிழ்நாடு மிக முதலில் இருக்குது. 100%-38% ஆஃப் ஆண்களுக்கு இன் தமிழ்நாடும், 32% ஆஃப் தி பெண்கள் இன் தமிழ்நாட்டுக்கும் ரத்த அழுத்தம் இருக்குது. இதில் வந்து என்ன பாயிண்ட்டுனா, 50% ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் ஃபீமேலுக்கு தெரியாது அவங்களுக்கு பிபி இருக்கிறதே, அதுதான். ஸோ இது பொதுவான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஆண் பெண் வேர்மை. மெயின் இது பார்த்தீங்கன்னா உடல் பருமன், அதுக்கப்புறம் உணவு முறைகள். நார்மலான உணவு முறைகள் எடுக்கிறதுக்கு பதிலாக எந்தெந்த உணவு முறைகள் எடுக்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபேட் ரிச் ஃபுட், அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பேக்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப வறுத்தது பொறிச்சது ஃபுட்டு, அதுதான் டேஸ்ட் இருக்கும். அது நிறையா டேஸ்டிக்கு சாப்பிடலாம், பட் இதை கான்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ருக்குறாங்க. அது வந்து அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா பார்ஷலி டீஹைட்ரேஜனேட்டட் இதுலேருந்து எடுத்திருப்பாங்க, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டைனால தான் உங்களுக்கு வந்து அது சுகர் இது மட்டும் இல்லைங்க, ப்ரெஷர்னு மட்டும் இல்லைங்க, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் மெல்டிஸ் இது எல்லாமே ஒரே டேர்ம் தான். இஸ் பால் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் சிண்ட்ரோம்பாங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ரிலேட்டட். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு சாப்பிட்டே இருப்பாங்க, சாப்பிட சாப்பிட பசி தூண்டும், உடல் பருமனாக இருக்கும், பருமனாக இருக்கும்போது அவங்களுக்கு பிபி வரும், அவ்வளோதான். இதுதான் மெயின் குழந்தைகளுக்கு வர காரணம். உள்ளே போய் நம்ம செக் பண்ணுறது இல்லை, இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், வாழ்வியல் டிசீஸ். அடல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங், லேக் ஆஃப் எக்ஸசைஸ்.
இந்த ரத்த அழுத்தம் எவ்வாறு கண்டறியப்படுது?
ரத்த அழுத்தம் வந்து இப்போ இட்ஸ் எ சைலண்ட் ஒன் தான், நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க தலைவலிக்குது செக் பண்ணிப்போன்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் தலைவலிச்சு அவங்களுக்கு ஐ சைட்டு பவர் வேணால் மாறலாம், அதனால் இருக்கும். பட் காமனாக இது வந்து என்ன சிம்டமும் இருக்காதுங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலி டாக்டரோ இல்லை நர்ஸ்கிட்டேயே போய் பார்த்து பிபி செக் பண்ணால் தான் தெரியுங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி நார்மல்னால் நத்திங் டு வரி. இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி மெத்தட்.
இந்த ரத்த அழுத்த வகைகள், இந்த உயர் ரத்த அழுத்த வகை, இப்படி ஏதாவது வகைகள் இருக்கா?
ஆ, நார்மல் பிபி வந்து உங்களுக்கு சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் இருக்கு. மேல் பிபி வந்து இந்த அயோட்டா, இப்போ எல்வியிலேருந்து அயோட்டா போகும்போது 120 பிபி வேணும். அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 80 பிபி வேணும். இதுதான் 120/80ங்கிறாங்க. அப்புறம் இன்பிட்வீன் பிபி நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டியது இல்லை. 140/ தாழ வந்து 90, அதுக்கு மேலே போனால் நம்ம ஏதோ ஒரு முறையில் நாம் அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்க. 140/160 அதுதான் ஒரு ரேஞ்சு. தாழை வந்து 90/100 அதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து மோர் தென் 160, தாழை வந்து 100. இந்த ரெண்டும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பிரிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போயிடுச்சுன்னா ரொம்ப ஆக்டிவாக இன்டர்வென்ஷன் பண்ணணும். அப்போ தான் காம்ப்ளிகேஷன் தடுக்கப்படும்.
சாதாரண ரத்த அழுத்தம் அப்படின்னு கருதப்படுறது எது சார்? இந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து உதவும்?
அதாவது மாற்றம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 20 ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பித்தார். 7-10 தான் அவங்க டைம். பிபிஐ வந்துடும், சுகர் வந்துடும். 7-10 அவர் ரீனல் ஃபெயிலியராக மாறிடுவார். இந்த நேரத்தில் நீங்கள் இன்டர்ஃபைன் பண்ணுற முறைகள்லாம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இது கண்டிப்பாக மருத்துவ முறையாகவும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஃபஸ்ட்டு மது விலகத்துலேருந்து வெளியில் வரணும். டிஅடிக்ஷன் தெரப்பி, புரியுதுங்களா? அடிச்சிட்டு இருக்கிறாரு, பிபி சுகர்லாம் இல்லைன்னா தப்பிச்சிருவார். பட் அது ரேர் இப்போ, புரியுதுங்களா? 90% ஆஃப் த பீப்புள் நீங்கள் அடிக்க, இன்றைக்கி கூட பேஷண்ட் 20 அடித்தார், 27 கிட்னி ஃபெயிலியர். 36 வரைக்கும் அவர் கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க. இன்விட்வின் ஹைப்பர் டென்ஷன் இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது. ஏன்னா ஹைப்பர் டென்ஷனும் கிட்னியும் வந்து ஒரு லிங்க் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஅடிக்ஷன் தெரப்பி போய் ஆல்கஹால் நிறுத்திடணுங்க. அதுக்கப்புறம் பிபி ட்ரக்ஸ் ரெகுலராக எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் வீக்னஸ்லாம் வந்திருக்கும், ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சு. ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டு, அதாவது கண்டதெல்லாம் சாப்பிடாமல் கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்கள், பால் வகைகள், லோ ஃபேட் டயட்டு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் எடுத்து நம்ம உடம்பை தேத்தணும். தேத்திட்டு சன்லைட்டு அது கொண்டு வரும்போது போன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். குட் ஸ்லீப் இதெல்லாம் பண்ணி ரீஆக்டிவேட் பிளட்டு புதுசாக 3 ஆகும். 3-3 அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸே பண்ண முடியும். 3 எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பேக் டு நார்மல் வரலாம். அந்த 90 இப்போ எவ்வளோ விட்டுவீங்களோ அட்லீஸ்ட் விட்டது 50%னா 9% ரீச் ஆயிடலாம். அதில் யூ கேன் பிகம் நார்மல் மேன். இதுதான் நான் எக்ஸாம்பிளாக சொல்வேன் எப்படி இன்டர்வீன் பண்ணுறதுன்னு. இன்டர்வீன்க்குன்னா அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் சொன்னேன். ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கு. ஸ்மோக்கிங் வந்து லேட்டாக நச்சுத்தன்மை கொண்டு வரும், ஆல்கஹால் சீக்கிரமாக கொண்டு வரும். மற்ற ஒபிசிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபைபர் ரிச் டயட், டேஷ் டயட்டுன்னு இருக்குது. அது வந்து லோ சோடியம் டயட், 4 லெஸ் தேன் சோடியம் தான் எடுத்துக்கணும். மெடிட்டேரியன் டயட், அது வந்து இந்தியன் டயட்டு படி சிறுதானியங்கள் 30 பேர்ல் மில்லட், கம்பு, கேழ்வரகு, சோளம், மிளகட்டி சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். பீட்ரூட்டு, பொமிகிரனட்டு, அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது வேணால் எடுத்துக்கலாம். பால் வகைகள் மஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த தீட்டு நிற்க நின்று போகிறவங்க, போஸ்ட் மெனோபாசல் பீப்புளுக்கெல்லாம் எலும்பு தேய்மானம் ஆகும்போது ரொம்ப அது இம்பார்ட்டண்ட்டாக 1 கால்சியம் எடுத்தே ஆகணும். குரோயிங் சில்ட்ரனும் எடுத்தாகணும். இது வந்து ப்ரொடக்டிவ் ஃபார் ஹார்ட் அட்டாக். அசைவம் நீங்கள் சொல்லும் போது ஃபிஷ் மட்டும் ரெக்கமெண்டட். மற்றதெல்லாம் குவாலிட்டி போயிடுச்சுங்கிறதான் இது. அது ஏன்னா அதோட வளர்ப்பு முறை எல்லாமே ஃபாஸ்ட்டாக வளர்க்குறாங்க, ஊசி போட்டு வளர்க்குறாங்க.
உடற்பயிற்சி வந்து ரத்த அழுத்தத்தை வந்து பாதிக்குமா?
ஆ, உடற்பயிற்சிங்கும் போது சடனெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ணும். நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர்கிட்ட பண்ணிங்கன்னா பண்ணலாம். பட் நம்ம லேமேன் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டெய்லி போனால் போதுங்க. 30-40 minutes ஓப்பன் ஏர், எங்கெங்கே உங்களுக்கு மரம் இருக்கும் அப்படியே நடந்து போய் டெய்லியும் போயிட்டு இருந்தீங்கன்னா 30 minutes வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த வராது. அந்த மாதிரி டைமில் போகும்போது 4 கிலோமீட்டர் நடக்கணும். நாலு கிலோமீட்டர் நடக்கும்போது மூச்சு வாங்குறதோ நெஞ்சு வலியோ தலை சுத்தல இருக்கும்போது டாக்டரை அணுகணும். பட் நாலு கிலோமீட்டர் நடக்கிறவங்களுக்கு வந்து மோர் தேன் இனஃப், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. அதை வந்து த்ரெட்மில்னு பண்ணுவாங்க 1500 ருபீஸ், அது பண்ணால் நெகட்டிவாக தான் இருக்கும். 3 கிலோமீட்டராக ஒரு 3 ஸ்டேஜை போட்டால் 9 மினிட்ஸ் ஈக்குவலன் டு 12 மினிட்ஸ். அப்போ அவன் ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடலாம், 5 வருஷம் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு. இந்த ரெண்டுமே எக்ஸசைஸோட ஒரு வெளிப்பாடு தான் அது. ஸோ எக்ஸசைஸ் மஸ்ட், வாக்கிங் ஆர் ஜாகிங் மஸ்ட். சின்ன பசங்க ஜாகிங் பண்ணலாம், ஏஜ் ஆனவங்க ஜாலியாக வாக்கிங் போய்க்கலாம், மியூசிக் கேட்டே வாக்கிங் போய்க்கலாம். பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, மூச்சு பயிற்சி, 5 ஸ்டெப்ஸ் வந்து மூச்சு எடுத்துக்கிறது, அப்புறம் ஹோல்டு பண்ணுறது, அப்புறம் விடுறது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் சில பேர் பிராணாயாமாவையும் அந்த வாக்கிங்கில் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. இதனால் முட்டி வலியும் வராது. இந்த முட்டி தேய்மானத்துக்கே வாக் பண்ண சொல்கிறாங்க, அந்த அப்போ தான் சைனோவியல் ஃப்ளூயிடெல்லாம் திருப்பி திருப்பி இருக்கும், அப்போ அவங்க முட்டி தேய்மானம் டிஜிஆர் வரைக்கும் வராதுங்க.
அந்த ரத்த அழுத்தத்துக்கு பொதுவாக என்னென்ன மருந்தெல்லாம் பரிந்துரைக்கப்படுது?
அதான், அது வந்து நீங்கள் செல்ஃப் மெடிசன்ஸ்னு எடுத்துக்காதுங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் போதும், எம்டி மெடிசன் டாக்டர்கிட்ட போனால் அவர் ப்ராப்பராக பரிந்துரைப்பார். நீங்களாக கூகுளில் பார்த்துட்டு ATEN 25 அம்லோ டிப்பின்னு நெக்ஸவாஸ் டெல்மி சாட்ரான் அப்படி இப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது.
தனியாக பார்மசி கடையில் மருந்து கடை
அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு வாங்கிக்கலாம். தெரிஞ்ச ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹாஸ்பிட்டல் போனால் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஹாஸ்பிட்டல் தூரம்னா பக்கத்து ஃபார்மசி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒன்ஸ் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு வெறும் பிபி மாத்திரை மட்டும் எடுக்கணும், லைஃப் லாங்காக எடுத்தாகணும் அப்படின்னா நீ மேட்டுப்பாளையத்தில் இருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் ரேஸ் ஃபார்மசி இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மசிஸ் எல்லாம் ஜெனியூன் தான், அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதுக்காக ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருத்து விசிட் விடணும், ஏன்னா சிலதுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் கிட்னிக்கு. இது அது எப்பவுமே டாக்டர் ஃபாலோஅப் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாத்திரை வேணால் அது 30% ரிடக்ஷன்ல அவங்களுக்கும் கொஞ்சம் ஜெனியூன் ஃபார்மசியில வாங்கிக்கலாம்.
கூடுமானவரை அரசு மருத்துவமனைகளுக்கு செல்றது நல்லது.
அரசு மருத்துவமனையில வாங்கிக்கலாம். அது தூரமா இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவங்க தூரம்னா எல்லா பக்கம் இப்போ தாராபுரம் எல்லா பக்கம் நவீன மருத்துவம் நல்லபடியாகவே வந்துட்டு இருக்கு. நீங்க பிரைவேட்டா ஃபார்மசியில வாங்குறது தவிர்க்கலாம், அன்லஸ் நீங்க அவர் கான்ஃபிடண்டா இருந்தனா. இப்போ எல்லாமே ஜிஹெச்ல ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அந்தளவுக்கு போக வேண்டியது இல்லை. வரும் வீடு தேடி மருத்துவமே வந்துருச்சு, அதுலேயும் வந்து எல்லாமே நாங்கள் எல்லா மெடிசனும் கிடைக்குதுங்க. இவர் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியனோட இதுபடி நான் கடந்த 3 வருஷமாக நானே நிறைய கேம்ப் போயிட்டுருந்தேன். அந்த நீல்கிரீஸு, கூடலூர் எல்லாமே வீடு தேடி மருத்துவம், ட்ரைபல் ஏரியா எல்லாத்துக்கும் வீடு தேடி மருத்துவம் நிறையா பண்ணும். ரங்கநாதன் வச்சு பண்ணான், அவர் தான் கவுன்சிலர். அதனால் நீட்டாக நீங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 1000 ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டாங்க, 1000 10000 ஏதோ இதெல்லாம் பண்ணி பைபாஸ் சர்ஜரி டீமே 3 பேர் இருக்கிறாங்க, அப்போல்லாம் இல்லவே இல்லை. ஸோ உங்களுக்கு கூட்டம் அதிகம், பட் குவாலிட்டி இருக்கு.
குவாலிட்டி இருக்கு,
ஆமாம், குவாலிட்டி இருக்கிற இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்கும்.
இந்த ரத்த அழுத்தத்தை மருந்துகள் அதிகமாக சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள்
இல்லை அதிகமாக. நீங்கள் வந்து இது பேரலெல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக லாங் டேர்ம் மருந்தை ஆட் பண்ணக்கூடாதுங்க. நீங்களாக சுய முயற்சி பண்ணி வாக்கிங் போய் உணவு முறைகள் கண்ட்ரோல் பண்ணி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நெகட்டிவ் எமோஷன் ஆங்கர் ஹாஸ்டாலிட்டி கத்துறதெல்லாம் நிறுத்தி நமக்குன்னு இவ்வளோ தான் அதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக மருந்தோட டோஸ் குறைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் டோஸ் ஜாஸ்தியாக இருக்கும், மருந்து வேலை செய்யாது. அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு தான் அது மருந்தோட பக்க வேலைகளாக மாறும். அதில் இப்போது மலேரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் 3 நாள், அதுக்கப்புறம் கொசு கடிச்சிட்டே இருந்தால் டெங்கு வரும். நாமளும் மாற்றிக்கணும் நம்ம இல்லை, இது வந்து வாழ்வியல் மொழி முறை, அதில் நமக்குன்னு தெரியும் எதில் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. அதை நம்ம பேரலாக பண்ணாத அளவுக்கு அது நோயோட காம்ப்ளிகேஷன் வந்துட்டு தான் இருக்கும். அதுதான்
இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும்,
ரத்த அழுத்த வீரியத்தை குணப்படுத்த முடியாது. 90% வச்சுக்கிட்டு 10% தாங்க அந்த கார்டியோவாஸ்குலர் பொறுத்த அளவுக்கு 100க்கு 100 வியாதி கண்டுபிடிக்கல. நாளைக்கு எல்லாத்துக்கும் வர்றதுக்கு 10% சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு 90% குறைக்கலாம், வாக்கிங் போயிட்டு உங்களோட பேசிட்டு தூங்கிட்டு ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் பண்ணிட்டு டென்ஷன் இல்லாமல் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒரு நேற்று நடந்த விஷயத்த இன்னைக்கு ஆசைப்படாமல் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வராதுங்க. நான் என்னோட ஆஞ்சியோ ரிப்போர்ட்டே காமிக்கிறேன், இதே ஜென்ரேஷன் 93 வயசு லேடி நார்மல் ஆஞ்சியோகிராம் அது வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ஆக்சிடென்ட் ஆகிற அவனை பார்த்தா நீங்க பயந்துப்பீங்க. ஆக்சிடென்ட் ஆகாம எப்படி போறது? ஒண்ணு சண்டை போடுற நாடுகளே காமிக்காம சண்டை போடுறாம அகிம்சையில் இருக்கிற நாடு இருக்குன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வயசானவங்கெல்லாம் நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாமையே இருக்கும். 90 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். பிரச்சனை ஏற்றுக்கிட்டாங்க, உணவு முறைகள் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க, அதைப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி கார்டிசால் லெவல்லாம் ஜாஸ்தி பண்ணி 28 வயசுலேருந்தே வியாதி கொண்டு வந்துடுறாங்க, கிட்னி ஃபெயிலரையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. மருத்துவராக எங்கள் மருத்துவர்களே நிறைய பேர் 40 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அது அது ஒரு சேட் ஸ்டோரி தான். அது வந்து
கட்டுப்பாடற்ற ரத்த அழுத்தத்தால் என்னென்ன சிக்கல்லாம் ஏற்படுது?
அதாங்க அன்கண்ட்ரோல். நீங்கள் சொல்கிற மாதிரி 180-100 மேலே போச்சுனாலுங்கள ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணி அது டக்குன்னு குறைக்கணும். டக்குன்னு குறைக்க மாட்டாங்க. 180 வந்து 20 குறைச்சிங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா 80. அப்போ 100 குறைச்சிங்கன்னா இட்ஸ் ஈக்குவலன் டு 20. 80-100 குறைக்கிற மாதிரி 120 வந்து 120 வந்து 80 குறைச்சிங்கன்னா 100 குறைக்கிறீங்க. அப்போ அவனை நார்மல் பிபி எவ்வளோ? 120-100 குறைச்சிங்கன்னா 20. அப்படி கொண்டு வர முடியாது, புரியுதுங்களா? அதனால படிப்படியாக தான் குறைக்கணும், இதுதான் மெயின் பாயிண்ட். அப்படி படிப்படியாக குறைச்சிங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். 100 குறைக்க முடியாது. 120-100 குறைக்கணும். இப்போ இவருக்கு வந்து 120. நீங்கள் எவ்வளோ குறைப்பு? டாக்டர் பேஷண்ட் சொல்லுவாங்க சார் நார்மல் பிபி வந்து 100, சிஸ்டோலிக் பிபி வந்து 120, அப்போ அட்லீஸ்ட் 60 பாயிண்ட் குறைங்கன்னு. அப்போ 60 குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 120 60 குறைச்சின்னா 60 குறைச்சின்னா மயக்கம் போட்டு வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும். அதனால் படிப்படியாக தான் குறைக்கணும் இது. அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, ப்ளீடிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. என்டிஜின்னு ஒன்று இருக்குது, லாசிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, தரமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் வச்சு ஒரு நாளில் குறைச்சிருவாங்க, குறைச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்தளவுக்கு ரத்த கசிவு இல்லாத வரைக்கும் நம்ம டேஞ்சர் இல்லை. சிறுமூலையில் ரத்த கசிவு இருக்கக்கூடாது, அது இல்லாத வரைக்கும் ஒன்றும் டேஞ்சர். பெருமூலையில் இருந்தால் கூட அந்த பர்வோல் போட்டு எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா இங்கே நவீன அறிவிஸ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், சீனியர் நியூரோ சர்ஜன் நியூரலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, ரவுண்ட் தி கிளாக் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். மணி ப்ராப்ளம்னா அங்கே 7000 இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அரசு காப்பீட்டு திட்டம் எடுத்து வச்சுக்கணும், இசிஹெச்எஸ் எடுத்து வச்சுக்கணும், இல்லை ஸ்டார் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது இந்த மாதிரி டைமில் வந்ததுன்னா செல்லுபடி ஆகுமான்னு முதல்ல எடுக்கும்போது கேட்டுக்கணும். நீங்கள் எல்லாமே கேட்காம அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா டாக்டர்கிட்ட ப்ளேம் பண்ண முடியாது. இது இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரும், குவாலிட்டின்னு வரும். ரிஸ்க் அப்போ யூ ஷுட் டேக் அ இன்சூரன்ஸ் அண்ட் மேக் ஷுர் விச் ஹாஸ்பிட்டல் இஸ் அவைலபிள் ஃபார் தட் இன்சூரன்ஸ். நீங்கள் போய் ராங்கான ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணக்கூடாது, சும்மா டைமில் போய் கேட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான், இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ப்ராக்டிக்கல் பாயிண்ட். அவங்க வந்து எல்லாம் டாக்டரை ப்ளேம் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த டைமில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது.
மன அழுத்தத்தால் வந்து இந்த ரத்த அழுத்தத்துக்கு
அதான் மென்டல் ப்ரெஷர் பை சீக்குவலன் டு பிளட் ப்ரெஷர். அதில் தான் வேறு ஒன்றும் கிடையாது. கார்டிசால் லெவல் ஜாஸ்தியாகும், ரத்தம் சுருங்கும் ப்ரெக்னென்சிலேயே. அது இல்லை, அதனால தானே வருது. ஒரு மனநிலை இது தானே, உங்களுக்கு சைல்டு வரும்போது சுருங்கிடுது. அந்த ரிலாக்ஸேஷன் நார்மலாக சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க இருந்தால் தான், சந்தோஷமாக இருந்தால் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகாதனால 20வது ஜெஸ்டேஷன் பீரியடில் ப்ளசண்டாக்கு பிளட்டு போகாது, புரியுதுங்களா? அப்படி அந்த மகிழ்ச்சி வேணும். மகிழ்ச்சி வந்து உணர்வு பூர்வமான மகிழ்ச்சி வேணும். ஒரு அப்படிதான் மகிழ்ச்சிங்கிறது ஒரு சாதாரண வெளிச்சிரிப்பில் இல்லாமல் உணர்வு பூர்வமான நீங்கள் மகிழ்ச்சி வச்சுக்கிறது பெட்டர். தன்னை பற்றி நினைக்காமல் மற்றவங்களை பற்றி நினச்சா இன்னும் மகிழ்ச்சி ஆகலாம். இது ஒருத்தரோட இது
மகிழ்த்து மகிழ்
அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் நமக்கு இது வரும், டிசப்பாயிண்ட்ஸ் வரும், அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்றவரோட மகிழ்ச்சியில் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். அது இப்படி ஒரு பழமொழி வரும் இல்லை, மற்றவர்கள் சந்தோஷத்தில் நாமளும் சந்தோஷம் குறிக்க வேண்டியதான். அந்த மாதிரி எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு குரூப்போட ஊரோட ஒற்றுவாள் தேர் இருக்குனாலும் தெப்பம் இருக்குனாலும் எதற்காக வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷம் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா. அதனால எப்பவுமே நீங்கள் வந்து தனியாக இருக்கக்கூடாது. தனி வந்து தோப்பிலருமா தனியாக தான்
தனிமையில இனிமே காண முடியாது.
தனிமையில இனிமே சத்தியமா காண முடியாது. தனிமையில வந்து போய் தற்கொலை தான். தனிமையா இருக்கிறவர் வந்து புத்தர் மட்டும்தான் இருப்பாரு. அவர் ஒருத்தர் எல்லாம் எக்ஸப்ஷன்ஸுங்க. அவர்லாம் தனிமையில் இருக்கிற புத்தர் திருவள்ளுவர் அந்த எக்ஸப்ஷன்ஸ்னா நம்மெல்லாம் வந்து ஒரு மனிதர்கள்னா வந்து ஒரு சோஷியல் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து அது வாஷிங்டன் இதுல ஃபேஸ்புக் அண்ட் இதுல போக கூடாது. நேர்பட பேசி உணர்வுபட பேசி இது பண்ண சும்மா நீங்க வந்து ஃபேஸ்புக்லயும் அது இன்ஸ்டாகிராம்லயும் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த நேர்பட உணர்வுபூர்வமாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து உன்னா இப்போ நான் பேஷண்ட்டை பார்க்க பார்க்க தானே எனக்கு பாயிண்ட் தெரியும். அப்போ அவன் கஷ்டம் தெரியும். அதனால எப்பவுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டு விட்டு இப்போ திருக்குறள் நீங்கள் தமிழ் புலவராக இருந்தால் உங்கள் ஃபீல்டு விட்டு வரணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஆசிரியப்பட்டுட்டு இருந்தான் நம்ம திடீர்னு கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனோம்னா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கானே எவ்வளோ லக்கி அப்படின்ட்டு அப்படி வரான். அதுக்காக அவங்க அவங்களும் மோசமானு கிடையாது. அந்த மாதிரி எப்பவுமே ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் டிவியேட் பண்றதுக்கு ஊர் மக்களோட எப்பவுமே ஊரோட ஒத்து வாழ்றது நல்ல பாயிண்ட். அதுதான் வந்து வியாதி வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அது வந்து எல்லாம் ஹெல்பிங் டெண்டன்சி கொண்டு வரும். கேரளாலையில பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுட்பால் விளையாட்டு விடுவாங்க. இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ்க்கு விட மாட்டாங்க. இந்த மாதிரி நெட்டு பார்க்கறதோ அதெல்லாம் எல்லாம் பாட்டு நீ என்ன படிக்கிறே படி ஃபுட்பால் விளையாடு அப்படியே ஒரு இது. அது நல்லா நான் கல்பட்டால பார்த்தேன். இவ்வளோதாங்க வியாதியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, யங்ஸ்டர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, மிடில் ஏஜ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தடு. நல்ல க்வெஸ்சன்ஸ் எடுத்துருக்கீங்க.
அடுத்து இது இது கேட்டோம், மது அருந்துறது புகைப்பழக்கம் இந்த மூலமா வந்து ரத்த அழுத்தம்
இல்லை கண்டிப்பாக வருங்க. காமனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மது அருந்தாருனா டெய்லி அருந்துட்டு இருந்தாருன்னா 7 வருஷத்தில் இன்பிட்வீன் பிபி வந்ததுன்னா அவர் 7வது வருஷம் கிட்னி ஃபெயிலியர் டெஃபனட். இல்லை மாற்று கருத்து கிடையாது. அது அது இருந்தபோது பிபிலாம் ஜாஸ்தி ஆகுதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த கேண்டிடேட் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளம் சாதாரணமாக எதிர்பார்க்காதீங்க. டயாலிசிஸ் போகணும், வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிரும். டோனர் எங்கேயுமே கிடைக்காது, புரியுதுங்களா? லைவ் டோனர் ஸ்ரீலங்கா வரைக்கும் போகணும். அதெல்லாம் அந்த இது அது இது இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மது பக்கமே போகக்கூடாது. அவ்வளோதான் ஒரே வருத்தம். கெடுதல் மது. இன்ஃபேக்ட் அது வந்து உங்களுக்கு பாலியல் ரீதியாக நிறையா ப்ராப்ளத்துக்கு ஒரு அந்த சட்டப்பூர்வமாக நிறையா குற்றங்களுக்கு அது ஒரு மெனி 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 காரணம். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பார்த்துருப்பீங்கள.
குடும்பமான வர மது புகை இந்த மாதிரி பழக்கங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.
இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து பரம்பரை வியாதியாக
ரத்த அழுத்தம் பரம்பரை வியாதிங்கிறது டிபேட்டபிள். ஏன்னா நம்ம அந்த ஜெயின் அடிக்கடி பார்க்கறது இல்லை. ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு இருந்தால் 2 குழந்தை இருந்தால் ஒருத்தருக்கு வரும்பாங்க. பட் அவருக்கு வந்து ஜீன்னால் வந்துதா இல்லை அவர் பழக்க வழக்கினால வந்துதான்னு தெரியல. அவர் பழக்க வழக்கம் நல்லபடியாக இருந்து வந்ததுன்னா அவங்க பசங்களில் ஒருத்தருக்கு வரும் அதில். பட் அதுக்கு ஒரு ஃபேக்டருக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஒரு ஃபேக்டர் இஸ் ஈக்குவலன் டு நத்திங். அது வந்து நீங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. 30 வருஷமே எங்கள் தாத்தாக்கு டயபெட்டிஸ், கடைசியில் வயசாகி தான் செத்து போனார். புரியுதுங்களா? வேற எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஒழுக்கமாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், 90 வயசு தாண்டினார்.
இந்த ரத்த அழுத்தம் வந்து கர்ப்பத்தை வந்து பாதிக்கும்.
அது வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது ரிலாக்ஸ் ஆகணும், அப்போ தான் இன்னொரு குழந்தை நிற்கும். அது சில பல காரணத்துக்காக அது பேர் நைட்ரிக் ஆசிட். ஒரு டென்ஷனோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாதனாலையோ அந்த நைட்ரிக் ஆக்சிட் ப்ரொடக்ஷன் நிற்காது. அப்படி நிற்காதப்போ 20th பீரியடில் அந்த பிளசண்டாக்குள்ளே போகிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகிரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸசைஸ் தான் இப்போதைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. அது கரெக்டாக பண்ணணும். அது அது பண்ணி நல்ல ரிசல்ட். ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ், ஈவன் சிசியரன் லெவல் கூட குறைஞ்சிருக்குன்னு டேட்டா வந்திருக்கு. புரியுதுங்களா? அது வந்து இம்பார்ட்டண்ட். லேட் மேரேஜில் வரலாம், பட் இதெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த இது வரதில்லை. லேட் மேரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெக்னென்சி அப்போ ஹைப்பர்டென்ஷன் மருந்துருக்கு. பட் இந்த யங்லேயும் வருது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். யோகாசனம் ஒரு இம்பார்ட்டன்ட் முறை. அதில் அது யோகாலேயும் இருக்குது, மற்றதுலேயும் இருக்குது. உணவு முறைகள் யோகா இந்த ரெண்டையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அந்த காம்ப்ளிகேஷனாக ப்ரெக்னென்சி வராது.
இந்த ரத்த அழுத்தம் வந்து தலைவலியை ஏற்படுத்துமா?
ரத்த அழுத்த தலைவலி ஏற்படுத்தாது. ஒரே இண்டிகேஷன், திடீர்னு உங்களுக்கு பிபி பேஷண்ட் நிடீர்னு 180 to 120 போச்சுன்னா இந்த இடத்துல அப்படியே புடைக்கிற மாதிரி இருக்கும், கிண்ணு கிண்ணு கிண்ணுன்னு வலிக்கும். இல்லைன்னா அந்த ரத்த அழுத்தத்துக்கும் தலைவலிக்கும் சம்மந்தம் இல்லை. தலைவலி, வாமிட் வருது, நிற்க முடியல அப்படின்னா உள்ள ரத்த கசிவு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சாதாரண தலைவலியும் இதுவும் கோரேட் பண்ண முடியாது. அது வெயிலுக்கு வரலாம், இல்லை கண் பார்வையில் இப்போ உங்களுக்கு பவர் மாறி இருக்கலாம்.
இந்த ரத்த அழுத்தத்துக்கும் இதய நோய்க்கும் என்னென்ன தொடர்புனா இருக்கு?
அதான் மெயின் தொடர்பு நான் சொன்ன மாதிரி தாங்க சார். ரத்தம் எல்வி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கு, ரைட் வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பெரிய தமனி போகுதுங்க. பெரிய தமனியில் இருக்கிற பிளட் ப்ரெஷர் பேர் தான் பிளட் ப்ரெஷர். அது இப்போ 120-80 இருக்குதுங்க. 200 இருக்குன்னா அப்போ எப்படிங்க அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் போய் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணி, அப்போ அதுலேயே அங்கேயே ஆரம்பத்துலேயே தடை. அப்போ தடை மட்டும் இல்லைங்க, அதுலேருந்து தான் அந்த ஜங்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இப்படி எல்வி இருக்குது, இப்படி இருக்குது. புரியுதுங்களா? இது 100, 200, 120 இது வந்து 120, 200 இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இது புஷ் பண்ணணும், புஷ் பண்ண இதுக்கு டயர்டாயிரும். அப்புறம் இந்த ஜங்ஷனில் இருந்தால் வலது இந்த ஹார்ட்டோட சப்ளை வரும். ஸோ இது இது வந்து நார்மலாக டயஸ்டோவில் தான் போகும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹைப்பர் டென்ஷன் வர வர அந்த டயஸ்டோல்லையும் ரத்தம் போகாது, சிஸ்டோலில் போகாதே அப்படின். ஏன்னா இதாகிரும், ஸ்க்வீஸ் ஆயிரும். டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். ஸோ பிபி அதிகமாகவாக டயஸ்டோல்லையும் ரத்தம் போகாமல் இருக்கும். ரத்தம் போகாமல் இருக்க நாளடைவில் ரத்த அந்த சதையெல்லாம் டேமேஜ் ஆயிரும். இதுதான் அடிப்படை காரணம். பட் ஹைப்பர் டென்ஷன்னால் வர இது இங்கே ஆஃப்டர் லோடு இந்த ரெசிஸ்டன்ஸு. அப்புறம் ரத்த குழாய் வந்து டயஸ்டோலில் தான் போகும்னு தெரிஞ்சுக்கணும். இது காமன் சென்ஸ் தான். அது பிபி ஆக அதுலேயும் போகாமல் போயிடும். வர காரணம் அடிப்படை
இந்த ரத்த அழுத்தத்தை எத்தனை முறை கண்காணிக்கணும்?
மாசத்துக்கு ஒருக்கா பார்த்தா போதும். கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா மாசத்துக்கு ஒருக்கா பார்த்தா போதும். அடிக்கடியெல்லாம் பார்க்கக்கூடாது. சில பேர் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருப்பானு, கையில் வாட்சோடையே செக் பண்ணிட்டு இருப்பானு, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. மாசத்துக்கு ஒருக்கா ஈஸி மெட்டட் த்ரெட்மில் டெஸ்ட், அதுலேயும் பிபி ரெக்கார்டிங் எல்லாம் வந்துடும். அது ஒன்ஸ் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு மாரடைப்பு வராதுன்னு தெரியும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பிபி செக் பண்ணிக்கிட்டா போதும், அவ்வளோதான். நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, 4 கிலோமீட்டரு, மூச்சு தண்டலோ நெஞ்சு வழியோ படபடப்போ தலை சுத்தோ இல்லைன்னா இங்கே ஹார்ட் ஃபெயிலியர் க்ளோஸ்ட். அது வந்து பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், பிளாக் இருந்தாலும் நீங்க அடுத்த ஸ்டெப் பைபாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதான் மெயின் பாயிண்ட்.
இந்த ரத்த அழுத்தத்தை தடுக்க முடியுமா?
ரத்த அழுத்தத்தை தடுக்க முடியும்னா அது சில பேருக்கு வர்றதில்லை. பட் இப்போ வந்து இந்தியாவில் 38% வருது, 34% வருது. 1-4 வரும்போது என்விரான்மெண்ட், ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் வரும்போது அவங்க அதில் என்விரான்மெண்ட் தான் மெயின் ரோல். அதில் அவங்களுக்கு லெட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ஆங்கர், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து தூக்கமின்மையெல்லாம் வந்துடுது. இதனால் தடுக்காதவே முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம், எந்த முறைகள். தூக்கமின்மைனா அதுக்கு தகுந்த மாதிரி, ஜாப் ஸ்ட்ரெஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி, லவ் யுவர் ஜாப். அப்புறம் சப்ரஸ் ஆங்கர் இஸ் வெரி டேஞ்சரஸ். சொல்லணும், ஆனால் சவுண்டாக சொல்லக்கூடாது. அதை அகிம்சை முறையில் சாஃப்டாக சொல்லணும். சொல்லிட்டு அதோட நிறுத்திடணும். அவனை மாற்ற கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இந்த தான் ஆங்கரோட மெயின் பாயிண்ட். கார் வருது, அதிர்ச்சி, உள்வாங்கிறவன் இறந்துருவான், மூளையிலையோ கிட்னிலையோ ஒரு பாதிக்காது. ஸோ இல்லை, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்காத அப்படிம்பாங்க. இப்போ நீ எப்போ உள்வாங்கலையோ தப்பிச்சுக்கலாம்.
ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கலாம்?
ஹோல் கிரெயின்ஸ், சிறுதானியங்கள், பேர்ல் மில்லட் அப்படிங்கிறான், கம்பு, கேழ்வரகு, சோளம், முளகட்டினதுங்கிறான், 30 கிராம்ஸுங்கிறான், காலையில் சாப்பிட்றது பெட்டருங்கிறான். அண்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அங்கே அது வந்து எந்த நேரத்தில் பயிர் விளையுதோ அதை எடுத்துக்கலாம். பால், மோர், டு சம் எக்ஸ்டென்ட் வெண்ணெய், லோ ஃபேட் யோகர்ட் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம், அவாய்ட் ரா மீட்டு. அப்புறம் அதெல்லாம் சன்லைட்டு வந்து விட்டமின் டி, சன்ஷைன் விட்டமின், அப்போ தான் உங்களுக்கு இது பலுவாகும், அது வந்து இதாகும். எண்ணெய், சில பேர்லாம் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு போய் நிற்பாங்க, அப்போ தான் 3 டைம்ஸ் அப்சர்வ் ஆகும். அப்போ தான் எலும்பு பலுவாகும். எலும்பு பலுவானதாக இல்லை ரத்தம், அதில் தான் ஆர்பிசி சீல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பேசிக்ஸ் தான், அந்த காலத்துலேயே பேசிக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. குழந்தை வளர்த்துறக்கே இது சன்லைட்லேயே போய் வச்சுருப்பாங்க. பிலிரூபின் இன்னும் சரியாக ப்ரொடக்ட் ஆகாமல் பழைய பிலிரூபின் இருக்குன்ட்டு வச்சுருப்பாங்க. அதான் ஃபோட்டோ தெரப்பின்னு கொண்டு வந்தான். இந்த மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணிக்கணும். பழங்காலத்தில் சொன்னதெல்லாம் ரியாலிட்டி தான்.
உப்பு அதிகமா சாப்பிடறதுனால 4 கிராம்ஸ்
சம்மருக்கு சாப்பிடலாம், 4 கிராம்ஸ் மேக்ஸிமம். காரமான பொருளும் உப்பு தவிர்த்தல் நல்லது. 4 கிராம்ஸ் தான் அப்பர் லிமிட். நம்ம ஊர்ல 8-12 கிராம்ஸ் போடுறாங்க.
இரண்டாம் நிலை உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன?
இரண்டாம் நிலைன்னா அங்க ஸ்டேஜ் 1 வந்து 140-160. 160 மேல போச்சுன்னா, சிஸ்டோல் போச்சுன்னா இரண்டாம், அப்ப அடுத்த லெவல் கண் பாதிப்பு எல்லாமே வந்துடும். டயஸ்டோலிக் பிபி 100, இதெல்லாமே வந்து காம்ப்ளிகேட், அந்த கூடிய விரைவில் உங்களுக்கு கண் பார்வை, கேட்ராக் சர்ஜரி, ஸ்ட்ரோக்கு, ஏதோ ஒரு விதமான வியாதி வந்துடும். அதனால அது இரண்டாம் நிலை அப்படிங்கிறாங்க.
ரத்த அழுத்தம் சிறுநீரக ஆரோக்கியத்தை வந்து எவ்வாறு பாதிக்குது?
அதான் இது வந்து, இது வந்து மூளை வந்து முதலாளிங்க, முதலாளியே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவன் போய் சிறுநீரத்துக்கு கொடுத்து இங்கே பாருப்பா, பிபி மாறி மாறி இருக்குது, அவன் சுகரு கொலஸ்ட்ராலு உப்பு பொட்டாசியம் எல்லாம் மாறி மாறி இருக்கு, இதை ஒன்று உள்ள பண்ண வேண்டியதும் வேலை, அவனு வெளியில் எடுக்க வேண்டியதும் வேலை அப்படின்ட்டு அவனும் ட்ரை பண்ணி இருப்பான். இவனு வாய் வெளியே சாப்பிட்டே இருப்பானுங்க, அப்போ அது ஓவர்லோட் ஆயிரும், புரியுதுங்களா? அவன் உப்பை வெளியில் கொண்டு வர, யூரின்ல வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவான், பொட்டாசியம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவான், குளோரைடை கொண்டு வர ட்ரை பண்ணுவான், மற்ற அமினோ ஆசிடு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவான். இவனுங்க கண்டதை சாப்பிடும்போது அவனுக்கு ஓவர்லோட் ஆகி அது ஃபெயிலியர் ஆயிடுது. இவ்வளோதான் விஷயம். அதில் பிரைமரி சில பேர் சொல்கிறாங்க, பிரைமரி கிட்னி சென்டருங்கிறாங்க. ஏன்னா வேலை செய்கிறான் வந்தானே, சென்டர் இங்கே இருந்தாலும் இங்கே மூளைக்கசி வச்சுன்னா அவங்களுக்கு பிபி, பட் இது ஒரு சென்டர், இது ஓவராக வேலை செஞ்சு கிட்னி செயலிழந்து அதுதான் காரணம். ஏன்னா அவங்களோட தவறான உணவு பழக்க மூலையினாலையும் அன்கண்ட்ரோல்டு பிபினாலையும்.
இப்போ ஒரு மனிதன் வந்து இந்த ரத்த அழுத்தம் இல்லாமல் ஆரோக்கியமான மனிதனாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் சார்?
அதான் வியாதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ஒழுக்கமான முறைகள் கடைபிடிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு எந்திரிச்சு தூங்கணும். இப்போ நான் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட், அதுக்காக நைட்டு கேஸ் வந்ததுன்னா நான் வராமலாம் இருக்க முடியாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம எங்களோட ப்ரொஃபஷனில் கேட்டுப்போம், எங்களோட சீனியர் டாக்டர் எப்படிங்க நைட்டு இது அதெல்லாம் கொஞ்சம் ஜாபை வந்து நீங்கள் உங்கள் சீனியர் டாக்டர்கிட்டருந்து கேட்டுக்கிறது. உடற்பயிற்சி மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கூட்டாக இருக்கணும், இப்போ வந்து தனிமையில் இருக்கக்கூடாது. நம்ம டாக்டர்னா மற்ற ஃபீல்டோட பழகணும், புக்கு படிக்கணும், கடந்த காலத்தை பற்றி நினைக்காத, அது இறந்த காலம். நாம் போகிற பஸ்ஸில் ஒருத்தன் ஏறுவான், ஒருத்தன் இறங்குவான், இறங்குறவன் தயவு செஞ்சு ஏற்றாது, ஏறுறவனா நீ ஊக்குவி. நமக்கு இருக்கிற மக்களும் சகோதரிகளும் என்டர்பிரைனர்களும் எப்பவுமே கண்டினியூஸாக ஹெல்ப் பண்ணுவார் நினச்சா நீ நம்பரும் முட்டாள். நமக்கு கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் சொந்தக்காரங்கட்டும் எப்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட இருப்பாங்க, நம்மளை போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் நம்பரும் முட்டாள். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சின்ன ஃபாஸ்ட்டாக போகிறாங்க சார். முதல் மாதிரி அந்த ஆதி காலத்தில் பாட்டி தாத்தான்னா அவங்க, எங்கள் பாட்டி தாத்தா கூட படத்துக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு நாலு பேர் கிட்ட திண்ணையில் பேசிக்கிட்டு ரொம்ப இல்லாத மாதிரி, அது எல்லா ஊர்லேயும் எல்லோரும் இருந்தாங்க.
இவ்வளோ நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன, அது அந்த வகையான நிறைய தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்களை தந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்.
இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு மகிழ்ச்சி.
நேர்களை நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.